நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசி உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் போர் முடிவடைந்து இன்றுடன் 5 ஆண்டுகள் ஆகும் வேளையில் அது தொடர்பிலான விரிவான செய்திகள், விடுதலை புலிகள் நினைவாக பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்துள்ள ராணுவம் வடக்கில் அமல்படுத்தியுள்ள கெடுபிடிகள், மஹிந்த ராஜபக்சேவின் வெற்றி உரையிலிருந்து ஒரு பகுதி,
யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பயங்கரவாதிக்கு எதிராகவே யுத்தம் செய்தோம், சகோதர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன்.
இறுதி போர் தொடங்கிய இடமாக கருதப்படும் மாவிலாறு மற்றும் முள்ளிவாய்க்கால் உட்பட நாட்டின் வடபகுதியில் நிலவும் சூழல் குறித்த ஒரு பார்வை, இந்திய நாடாளுமன்றத்திற்கு இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவிலான பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பற்றி எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான வாசந்தியின் பேட்டி.
அரசியலுக்கு வர்றதுக்கே தயங்கக்கூடிய பெண்கள் இருக்கும் போது ஆண் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்புகள்ல பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்கு எல்லா கட்சிகளுக்குமே. அப்படிப்பட்ட சூழல்
ஆகியவை கேட்கலாம். நாகரிக கோமாளிகள் தொடர் இன்று இடம்பெறவில்லை.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். துருக்கி நாட்டில் 301 உயிர்களை காவுகொண்ட நாட்டின் மிக மோசமான சுரங்க விபத்தை தொடர்ந்து 24 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக துருக்கிய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன. போலீஸ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்ட போரில் சோமா நிலக்கரி சுரங்கத்தின் பொது முகாமையாளர், செயற்பாட்டு முகாமையாளர் ஆகியோரும் அடங்குவதாக தெரிகிறது. தாம் எந்த விதத்திலும் கவனக்குறைவாக நடக்கவில்லை என்று நிர்வாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த விபத்தில் உயிர் தப்பிய சுரங்க தொழிலாளிகள் எமது பிபிசிக்கு தகவல் தரும்போது தமது பாதுகாப்பு சம்பந்தமான அச்சங்களை பற்றி தாம் மிகவும் கவலை கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள். உயிரிழந்த தமது உறவினர்களின் சமாதிகளில் இன்று கூடிய மக்கள் இனிமேலும் எவராவது விதவையாகுவது அல்லது அனாதையாகுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள். இலங்கையில் 5 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கோரும் அஞ்சலி நிகழ்ச்சிகளை வடபுலத்தில் தமிழ் சமூகத்தினர் நடத்த மேற்கொண்ட முயற்சிகளை இலங்கை காவல் படையினர் முறியடித்திருக்கிறார்கள். இலங்கையின் தென்புறத்தில் நடத்தப்பட்ட மாபெரும் ராணுவ அணிவகுப்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேசும்போது, விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் ராணுவம் வெற்றி கண்டு நாட்டிலே சுதந்திரத்தையும் ஸ்திர நிலைமையையும் நிலைநாட்டியிருக்கிறது என்று கூறினார். உள்நாட்டுப் போரில் உயிரிழந்த மக்களுக்காக முக்கிய இந்து ஆலயம் ஒன்றில் தேங்காய்களை உடைத்து 3 தமிழ் அரசியல்வாதிகள் அஞ்சலி செலுத்தியதோடு கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் பூஜை ஒன்றையும் நடத்தியிருக்கிறார்கள். மாலி நாட்டின் வடபகுதியில் கிடால் என்ற நகரில் 30 அரசாங்க ஊழியர்களை டுவான் ரெக் பிரிவினவாதிகள் கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடந்த மாதம் புதிதாக பிரதமராக பதவியேற்ற மௌசா மாரா வடபகுதிக்கு முதல் தடவையாக விஜயம் செய்து அரசு ஊழியர்களை சந்தித்த பிறகு இந்த கடத்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று சனிக்கிழமை நடந்த மோதலில் மாலி ராணுவ வீரர்கள் 8 பேரும் டுவாரஸ் கிளர்ச்சியாளர்கள் 28 பேரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வடகொரிய தலைநகரான பியோங்யாங்கில் தனியார் குடியிருப்பு கட்டிடத் தொடரொன்று கடந்த வாரம் உடைந்து விழுந்த சம்பவத்தில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதால் வடகொரிய அரசு மிகவும் அரிய ஒரு நடவடிக்கையாக பகிரங்க மன்னிப்பு கோரிக்கை ஒன்றை அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தோர் காயம்பட்டோர் பற்றிய எண்ணிக்கை விவரங்கள் எதையுமே அரசாங்க ஊடகம் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் வடகொரிய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் சிலரை பெயரிட்டு குறிப்பிட்டு இவர்கள்தான் இதற்கு காரணம் என்று தெரிவித்து கட்டிட நிர்மாணம் மேற்பார்வை ஆகியன பற்றி நிலவிய கவனக்குறைவுகளுக்காக அரசாங்கம் மன்னிப்பு கூறியது. இதுபற்றி தென்கொரிய அரசாங்கம் விடுத்துள்ள ஒரு அறிவித்தலில், இந்த 23 மாடி குடியிருப்பு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே சில குடும்பங்கள் அங்கு குடிபெயர்ந்த காரணத்தால் 100 கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறது. நைஜீரியாவில் 1 மாதத்துக்கு முன்னர் கடத்தி செல்லப்பட்ட 200க்கும் அதிகமான பள்ளி மாணவியரை தேடும் பணியில் நைஜீரியாவுக்கு உதவி செய்வதற்காக பிரிட்டன் வேவி விமானங்களை அனுப்பி வைத்திருக்கிறது. அமெரிக்கா ஏற்கனவே நைஜீரியா வான்பரப்பில் வான்வழி கண்காணிப்புகளை நடத்தி வருகிறது. வேறு பல நாடுகளும் தமது சிறப்பு படைகளை நைஜீரியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க தலைவர்கள் பாரிஸ் நகரில் நேற்று சனிக்கிழமை பாதுகாப்பு முகாமொன்றை நடத்திய போது, நைஜீரிய இஸ்லாமியவாத போகோஹராமுக்கு எதிரான தமது போராட்ட உடன்பாடுகளை அதிகரிப்பது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் அடிப்படை ஊதியம் ஒன்றை அறிமுகம் செய்யும் திட்டம் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. ஒவ்வொரு ஊழியருக்கும் மனத்தியாளம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் $25 வழங்கப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் பிரேரித்திருக்கின்றன. உலக நாடுகளிலேயே ஆகக்கூடிய அளவு ஊதியமாக இது இருந்திருக்கும். சிறிய வர்த்தக நிறுவனங்கள், குறிப்பாக கிராமப்புற நிறுவனங்கள் திவாலாகும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் என்று அரசாங்கத்தினரும் வர்த்தக தலைவர்களும் கூறியிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து நாடு விலகல் உச்சவரம்பை தொட்டுவிட்ட ஒரு நாடு. குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் வரவையும் செலவையும் சமாளிப்பதற்காக அரசாங்க உதவி பணத்தை பெற்று வருகிறார்கள். சுய சமூகத்தில் செல்வந்தர்களுக்கும் மறைவர்களுக்கும் இடையில் நிலவும் வேறுபாடுகள் பற்றி மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அக்கறைகளின் காரணமாக சில வர்த்தக நிறுவனங்கள் பிராந்திய மட்டத்தில் அடிப்படை ஊதிய விரம்புகளை விதித்திருக்கின்றன. இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து இன்றுடன் 5 ஆண்டுகள் ஆகும் வேளையில் மாத்தறையில் அரசு ஏற்பாடு செய்திருந்த வெற்றி விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, வெளிநாட்டில் உள்ளவர்கள் நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
உள்நாட்டில் தேசிய பிரச்சினைக்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஊடாகவே தீர்வொன்றை காண முடியும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். இன்று மாத்தறையில் நடைபெற்ற யுத்த வெற்றி 5வது ஆண்டு தேசிய ரீதியிலான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர்
கூறியிருக்கின்றார்.
தேசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வொன்றை காண்பதற்கு பொருத்தமான இடம் நாடாளுமன்ற தெரிவுக்குழு என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நிகழ்வில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழிலும் உரையாற்றினார்.
30 வருஷ பயங்கரவாதம் காரணமாக இந்த நாட்டில் எல்லோரும் மிகவும் வேதனை பட்டார்கள். முக்கியமாக எமது தமிழ் சகோதர மக்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் வேதனை சோதனை சொல்ல முடியாது. அன்று பயங்கரவாதம் தீராமல் இருந்தால் இந்த நாட்டில் இன்னும் பல அழிவுகள் உண்டாய் இருக்கும், பல உயிரால் இல்லாமல் போய் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவே யுத்தம் செய்தோம். சகோதர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல என்பதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். வெளிநாட்டில் வாழும் தீவிர போக்குள்ள சீலர் மீண்டும் இந்த நாட்டில் பயங்கரவாதம் உருவாக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டின் தலைவன் என்ற வகையில் நான் அதிர்ச்சிக்கும் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். இன்று எல்லோரும் பயம் சந்தேகம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும்
என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் யுத்த வெற்றி தொடர்பான இந்நிகழ்வில் பல மேற்கு நாடுகளின் தூதுவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அரசாங்கம் நல்லிணக்கத்தை நோக்கி செயல்பட வேண்டும் என்பதால் இது பொருத்தமற்றது என்று கனடா கூறியுள்ளது.
நமது செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே போரின் பொழுது உயிரிழந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை நினைவு கூறும் வகையில் எந்த ஒரு நிகழ்வையும் முன்னெடுக்க இராணுவம் தடை விதித்திருந்த நிலையில் வடக்கே கடும் பாதுகாப்பு கண்காணிப்புகள் இடம்பெற்றுள்ளன. மேலதிக தகவல்களுடன் வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே பலத்த இராணுவ பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பதட்டமான சூழலிலும் இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. வவுனியா, கிளிநொச்சி போன்ற இடங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகங்களிலும் மற்றும் ஆலயங்களிலும் இறந்தவர்களுக்காக சுடரேற்றப்பட்டு அவர்கள் நினைவு கூறப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால் மற்றும் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக பெரும் படையினர் குவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பத்திரிகை அலுவலகங்கள் மட்டுமல்லாமல் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட இடங்களுக்கு சென்றிருந்த செய்தியாளர்களும் சுற்றி வளைக்கப்பட்டு கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் அலுவலகங்களும் படையினரால் முற்றுகையிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. யாழ் நிலைமைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையின் நிர்வாக பணிப்பாளருமாகிய சரவணபவன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
முக்கியமான இடங்களில் இராணுவம் குறிக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு பதட்ட நிலையை கொடுத்திருந்தார்கள். இன்று பின்னேரம் நமது கட்சி அலுவலகத்தில் இந்த நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட இருந்தது. ஆனால் காலையில் இருந்தே அந்த கட்சி அலுவலகம் இருக்கும் மார்டின் ரோட் 2 பக்கமும் முற்றாக வீதி தடைகள் போடப்பட்டு போக்குவரத்தும் இல்லாமல் தடை செய்யப்பட்டுள்ளது. நமது பத்திரிகை உதயன் காரியாலயமும் முக்கியமாக கருணாநிதி சந்தியிலும் நாவலர் சந்தியிலும் அதன் பின்புறமும் வீதி தடைகள் போட்டு மற்ற இடங்களிலும் பார்க்க கூடிய இராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு அப்பால இன்று நாங்கள் கீரிமலையில் நகுலேஸ்வரத்தில் கூடுவதாக இருந்தது. பிதிர்கடன்கள் எல்லோரும் செய்து கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இது இதுவும் நடைபெறாமல் தடுத்து விட்டார்கள்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள். இதேவேளை உயிரிழந்த உறவினர்களுக்கு கிரியைகள் செய்வதற்காக கீரிமலைக்கு சென்றவர்களும் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். என கீரிமலைக்கு செல்ல முடியாமல் வேறு இடத்தில் பிதிர்கடன்களை செய்த ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை கீரிமலைக்கு செல்ல விடாமல் வீதி தடை போட்டு தடுத்த படையினருடைய செயலை கண்டித்து வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் அவர்கள் நடுவீதியில் அமர்ந்து போராட்டம் நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். விடுதலை புலிகளுடனான இறுதி போர் தொடங்கிய இடம் கிழக்கே திருகோணமலை மாவட்டம் விருகல் பிரதேசத்தில் உள்ள மாவிலாறு பகுதி என்று கருதப்படுகின்றது. இன்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தார் நமது செய்தியாளர் உதயகுமார். அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கையில் போர் முடிவடைந்து 5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அது தொடர்பான நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன. இறுதிக்கட்ட போர் வடக்கில் முள்ளிவாய்க்காலில் முடிவடைந்தது. அதன் ஆரம்பம் கிழக்கில் மாவிலாறு பகுதி என்று கூறப்படுகின்றது. 2006 மாவிலாறு பகுதியிலுள்ள சிறிய நீரோடை ஒன்று விடுதலை புலிகளினால் மூடப்பட்டது. இதனால் அந்த பகுதியிலும் அண்மித்த பகுதிகளிலும் உள்ள வயல் நிலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்பட்டது. கூடுதலாக சிங்கள விவசாயிகளே பாதிக்கப்பட்டார்கள். நீரோடையை திறந்து விடுமாறு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை அந்நேரத்தில் விடுதலை புலிகள் நிராகரித்து விட்டனர். மாற்று வழியின்றி அரசாங்கம் இராணுவ நடவடிக்கை மூலம் மாவிலாறு நீரோடையை கைப்பற்றி அதனை திறந்துவிட்டது. இந்த சம்பவம் தான் போர் ஆரம்பத்துக்குரிய தொடக்க புள்ளி என்று கூறப்படுகின்றது. மாவிலாறு அமைந்துள்ள வெறிகள் பிரதேசத்துக்கு இன்று நான் சென்றிருந்தேன்.
2006 7 மாசம் 26 தேதி இந்த பிரச்சனை ஆரம்பமானது. நீர் விநியோக கதவு பூட்டப்பட்டதால இங்கெல்லாம் எந்த ஏரியாவுக்கும் தண்ணி வரல. அதனால பயிர்களெல்லாம் ஒரு மாசம் 1.5 மாசம் பயிராக இருந்த டைம்ல எல்லா பயிரும் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட காரணத்தால அந்த ஒரு இதை வச்சு கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டதாக பலருடைய கருத்து
என்று போர் ஆரம்ப நாட்களை நினைவுகூர்ந்த அந்த இளைஞன் தமது பிரதேசம் போருக்கு பின்னர் பல வளர்ச்சிகளை அடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார்.
பிரியான போக்குவரத்துகள், மின்சார வசதிகள், ஏனைய வசதிகள், வீதி வசதிகள் எல்லாமே இலகுவாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருக்கின்றது. அதெல்லாம் நல்ல திருப்தியா இருக்கின்றது. மக்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து கட்டியெழுப்பி இப்போதைக்கு எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கை தரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. என்னடா நாங்கள் இப்போ யுத்தம் இடம்பெயர்ந்து வந்து 5-6 வருஷம் ஆகிறது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிறுவனங்கள், அரச நிறுவனங்களும் உதவி செய்து எங்களோட மக்களுக்கு வாழ்வாதார உதவிகள் எல்லாருக்கும் அந்த இதுக்கேற்ற மாதிரி உதவிகளை கொடுத்து இப்போதைக்கு எங்களோட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இதுக்கு அங்கே வந்துட்டாங்க.
மாவிலாறு வாய்க்கால் ஊடாக தற்போது வயல்களுக்கு நீர் தங்கு தடையின்றி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. பச்சை பசையில் என்று காணப்படும் வயல்களில் தமிழர்களும் சிங்களவர்களும் வேளாண்மை செய்கையில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள்.
2006 பிரச்சனை நினைக்கக்கூட இப்ப நினைக்கிற அளவுக்கு பெரிய என்ன நடந்தது எப்படி நடக்குன்னு அதை நினைவில்லாம படி அவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதே நிலப்பாடுக்குள்ளே இப்பத்தைய நிலப்பாடு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் செய்து பிரச்சனையாக இருக்கிறோம். இனிமேலும் இது பிரச்சனை வரப்படாண்டு தான் எங்களை மனதில் இருக்கிற எண்ணங்கள்.
இந்த யானை வரும், காவல் நிற்குது, இரவும் அது ஒரு சோழி மேலும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. நம்ம தமிழாலும் நிற்குது, சிங்களாலும் நிற்குது. இப்படி இருக்கின்ற நல்லது. தமிழ் ஏரியாவுக்கு தண்ணி வரும், நம்மட வயலுக்கு தண்ணி கொடுத்தாது பிறகு தான் இங்கே தண்ணி வரும். இங்கே பூநாகர் ஆள் தான் நமக்கு சிங்களாருக்கு முழுதும் வேலை செய்யுது. வேலை நேரத்திலே முழுதும் நம்ம சிங்களும் தமிழும் ஒரே தான் இங்கே நிற்குது வயலுக்குள்ள. நம்ம தமிழாளுக்கு உள்ளுக்கும் நம்மட சிங்களாளு வயல் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரையணும். இங்கே வந்து வயல் செய்கிறது நம்ம.
வெறிகள் பிரதேசத்தை பொறுத்தவரை மக்களின் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் அவர்களிடம் ஒருவித அச்ச உணர்வு தொடர்ந்தும் காணப்படுகின்றது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற சுற்றி வளைப்பு தேடுதல் அவர்களது அச்ச உணர்வுகளை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது என்பதை என்னால் அறிய முடிந்தது.
போனகிழமை நடந்த ஒரு சுற்று வளைப்பால ரவுண்டப் வருமண்டு பயங்கரத்தில் இருக்கிறோம். இந்த ரவுண்டப் ஆமி இந்த ரவுண்டப் வாக்களை பிடிக்கிற ஆக்களை பிடிச்சி அங்கே அனுப்புறது, அதை அதை வராமல் இருக்கிறது தான் எங்களை முருகனை பண்ணி கொள்றோம்.
அதால் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் எங்களை போல இளைஞர் மாதிரி ஊரில் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. திடீரென்ற மாதிரி இப்படி சுற்றி வளர்ப்பு வருது, விசாரிக்கிறாங்க, அதால் ஊரில் இருக்கிற பயம் அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது.
ஆனால் வந்து இப்படியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற காரணத்தால் தான் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ற ஒரு கேள்விக்குறியில் எல்லாரும் இப்போதைக்கும் ஒரு சில இதோட இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள் பயம் காரணமாக ஊரில் இருக்காத காரணத்தை வெளிநாடு செல்ற சந்தர்ப்பங்களும் கூட இருக்கின்றது
என்று தெரிவித்த வெறிகல் பிரதேச மக்களை பொறுத்தவரை நாட்டில் தொடரும் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வொன்று விரைவில் காணப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள்.
நமது செய்தியாளர் உதயகுமார். கடந்த 5 ஆண்டுகளில் இலங்கையின் வடபகுதியில் ஏதாவது மாறுதல் ஏற்பட்டுள்ளதா, இன்று நிலைமை எப்படி உள்ளது என்று ஆராய்கின்றார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் யுத்த நிலைமைகள் காரணமாக தடைபட்டிருந்த வடபகுதிக்கான ரயில் மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் சீரமைக்கப்பட்டு புனரமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. யுத்த மோதல்கள் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த மக்கள் மூழ்குடியேற்றப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. இருப்பினும் யுத்தம் முடிவுக்கு வந்து 5 வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையில் நிலைமைகள் திருப்திகரமாக இல்லை என்றே பலரும் கூறுகின்றார்கள். அவர்களில் முல்லைத்தீவு உடுப்பு குளத்தில் 4 வருடங்களுக்கு முன்னர் மூழ்குடியேறிய இருளப்பன் ஜெயசுதனம் ஒருவர்.
கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். நச்சு வேலைக்கு போய் வேலை செய்யுது, காசு கொஞ்சம் சேர்த்து தான் கடத்துட்டு வந்து இப்போ நடத்தி கொண்டிருக்கேன். சாப்பாட்டுக்கு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கு, அதை வச்சு முன்னேற்றம் என்றது இல்லை. கோழி கொடுத்துருக்கு, மாடு, நிரந்தர வீடெல்லாம் கட்டி தந்துருக்கு. போக்குவரத்து எல்லாம் எல்லாம் நல்லா, இவ்வளோ மாற்றங்கள் வந்து எங்களுக்கு பிரயோசனம் இல்லை, அதுதான் பிரச்சனை.
முள்ளிவாய்க்கால் பகுதியின் நிலைமைகள் குறித்து அறிவதற்காக நாங்கள் சென்றிருந்த போது அங்கு பலர் நிலத்தை தோண்டி பழைய இரும்பு துண்டுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள்.
எங்களோட போட்டிஞ்சின் முதல் வச்சிருந்த நாங்கள் இப்போ இந்த பிரச்சனை காரணமாக விட்டுட்டு போயிட்டோம். அப்போ இப்போ தற்போதைக்கு இல்லை. அப்போ இப்படி ஒரு குறித்துள்ள செய்கிறதுக்காக இரும்பு எடுத்து வார வாகனங்களை கொடுக்குறது.
பழைய இரும்புகள் வந்து பொறுக்கி போட்டு விலக்கி கொடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்றேன். கிளியே பண்ணதெல்லாம் கிளியே பண்ணி தான் பிடிக்கணும். அதுக்காக பார்த்து எடுக்கிறாங்க. நாங்கள் கஷ்டத்தில் இருந்தாங்க, படித்தா என்ன செய்ய
என்று சிலாபத்தியிலிருந்து வந்து இரும்பு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு கணவனும் மனைவியும் கூறினார்கள். மூழ்குடியேற்றப்பட்ட அநேகமான மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கின்றார்கள் என்று கூறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்,
வடக்கு மாநிலத்தை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் மிக பலமான ஒரு ராணுவ ஆக்கிரமிப்புகள் அது உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. நகரத்தால் 2 லட்சம் ராணுவத்தில் 1.5 லட்சம் ராணுவம் வடக்கு மாகாணத்தில் குடிகொண்டிருக்கின்றது. மிக பலமான கோட்டை கொத்தளங்கள், புதிய ராணுவ முகாம்கள் என அமைக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் மக்களுடைய பிரதேசம் ஆக்கிரமிக்குள்ளாக்கப்பட்டு அது கொள்ளையடிக்கப்படுகின்ற சூழ்நிலை. அதே நேரம் சொந்த இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் மக்கள் என்னும் துன்பத்துக்குள்ளும் பஞ்சத்திற்குள்ளும் பட்டணிக்குள்ளும் இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
யுத்தம் காரணமாக முற்றாக அழிந்துள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அதற்கென பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரையில் கூறுகின்றார்கள். ஆயினும் பல கிராமங்களில் அடிப்படை வசதியின்றியே மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 4 வருடங்களுக்கு முன்னர் மூழ்குடியேறிய வவுனியா கண்ணாட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் தமது நிலைமைகள் குறித்து எம்மிடம் கூறினார்கள்.
இந்த யானை காட்டுக்கு தான் இருக்கும், யானை பிரச்சனை எங்களுக்கு எலும்பி வரக்குள்ள யானை முகத்துல தான் முழிக்கிறோம். கரண்ட் வசதி இல்லை, இந்த வீடு கட்டி கொடுக்கறது கொடுத்துருமோ ஒன்றும் இல்லை, வேலை வெட்டிக்கு இல்லைங்க, மறந்து இருக்க காசு இல்லை. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டொய்லெட் எங்க இருக்குது? காட்டுக்கு தான் போகிறோம். டொய்லெட்டுக்கு ஒரு வசதியுமே இல்லை. குடி தண்ணி மட்டும் இந்த குழாயில் இருக்குது. மழை பெஞ்சா சில நேரம் ஒழுகும், தண்ணி உழுகலாம். தண்ணி என்ன செய்ய,
வீட்டு திட்டங்கள் எதுவுமே வேற இல்லை.
2011 வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கம் சொல்லி ஒரு உதவியும் செய்யலை. யூனிச்சார் அது தான் தரப்பால் தான் கொடுத்துருக்காங்க.
ஜிஎஸ்டி கட்டா சொல்லுவார், வரும் வரும்ட்டு சொல்லுவார். ஆனால் வீட்டு திட்டங்கள் வர மாதிரியே இல்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடறேன்டா, இங்கேருந்து சைக்கிளை ஏற்றி கொண்டு சந்தியில் விட்டு தான் சப்பாத்து மேசை போட்டு பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பணும். ரோட்டால் பிள்ளைகளை ஸ்கூல் கொண்டு போயிடலாம். மழை வந்தால் எல்லாம் கிடங்கும், சுரியமாக இருக்கும். கொண்டு போய்க்கலாம் பிள்ளை கொடுத்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும் இந்த தகரம். அதெல்லாம் உக்கி உள்ளுக்கு அப்படியே மழை வந்தால் ஒரு முழு தண்ணியும் வீட்டுக்குள்ளே தான். வெயில் காலத்தில் வைக்க தான் வைக்க ால் நாங்கள் வெளியில் அங்கனையே நிற்க இருக்கலாம். மழை காலத்தில் உள்ளுக்கு இருந்தால் மேலே இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் வீட்டுக்குள்ள.
புனர்வாழ்வு பயிற்சியின் பின்னர் 1000கணக்கானவர்கள் சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
முன்னாள் விடுதலைப்புலி போராளி. நாங்கள் இப்போ புனர்வாழ்வு முடித்து வந்து இப்போ கொஞ்சம் காலப்பகுதி தான். ஆனால் எங்களுக்கு முந்தையோட இப்போ சரியான மனசு கவலை. இப்போ எங்களுக்கு அடிக்கடி வந்து பதிவுகள், வேறு செக்கிங்கள், அப்படி பழைய ஞாபகத்தை அவங்க திருப்பியும் அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்காங்க. 4 படி எங்கன்னு நாங்கள் சந்தையில் காய்ச்சி கொண்டிருந்தால் கூட அதை வந்து தப்புன்னு சொல்லி அதை பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க
என்று முன்னாள் போராளி ஒருவர் விளக்கமளித்தார். முன்னாள் போராளியாகிய மாற்று வலு உள்ள பெண்ணொரு ஒருவர் தமது நிலைமைகள் குறித்து இப்படி கூறுகின்றார்.
பொதுவாக பொருளாதார ரீதியான பிரச்சனை முக்கியமானது. அங்கே கொஞ்சம் சறுக்கினாலும் மனநிலை தாக்கப்படுது. அந்த நேரம் தான் கூடுதலான மன உடைவும் விரக்தி வேதனை ஏண்டா இந்த வாழ்க்கண்ட மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது. ரெண்டாவது பிரச்சனை சமூக அந்தஸ்து. ஒன்று முன்னாள் போராளிகளாக இருந்த காரணத்தால் ஏற்படுற சமூக அந்தஸ்து, அடுத்தது ஒரு மாற்று வலுவுள்ளவராக இருக்கிறதால் ஏற்படுற சமூக அந்தஸ்து என்று ரெண்டு பிரச்சனை இருக்குது. அரசியல் பிரச்சனை, இராணுவத்தில் இடுகள் வந்துட்டால் நாங்களும் தேவை இல்லாமல் விட வேண்டும் என்ற அச்சம் இருக்குது. மூன்றாவது பிரச்சனை பாலியல் துஷ்பிரயோகம். அது பொதுவா இருந்தாலும் எங்கள்ட மனங்களை தாக்குறது கொஞ்சம் கூடுதலா இருக்குது. ஒரு 30 வயசுக்கு பிறகும் கல்யாணம் கட்டாம இருக்கிறதால ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கு. தனித்து வாழ்ற தன்மையும் பிறர்ல தங்கி வாழ்ற தன்மையும் அவங்கிட்ட கூட இருக்கு. நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அதுக்குள்ள வித்தியாசமாக எங்களை பயன்படுத்திட்டு போகணும்னு விரும்புற சிலரும் இருக்கிறார்கள்.
ஒட்டுமொத்தமாக மோசமான யுத்தத்திற்கு முகம் கொடுத்திருந்த சமூகம் எப்படி இருக்கின்றது என்பதை யாழ் மாவட்ட பதில் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சின்னையா சிவருவன் அவர்கள் விவரிக்கின்றார்.
யுத்தத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால் எங்களுடைய சமுதாயம் மிக மோசமான ரீதியில் உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புக்குள்ளானது. ஆனால் கடந்த 5 வருடங்களில் வந்து இந்த உள ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு எங்களை சமுதாயத்துக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியே தான். கொலைகள், குற்றச்செயல்கள், மதுபோதைக்கு அடிமையாகிறவர்கள வீதம் கூடுதலுக்கு காரணம் வந்து எமது சமுதாயம் யுத்தத்தால உள ரீதியான பாதிப்புகளிலிருந்து மீண்டு வரவில்லை, அதுக்கு சரியான புனர்வாழ்வு செய்யப்படவில்லை என்றதான் உண்மையான ஒருபடியா.
அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டி விடுதலை புலிகளை மீளிணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறும் அரசாங்கம் அதனை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகின்றோம் என்ற பெயரில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை நினைவு கூறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று இராணுவம் குற்றம் சுமத்தியிருக்கின்றது. இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
நிலைமைகள் 5 வருஷத்திற்குள் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் மிக மிக மோசமாக ஒரு ராணுவ ஆக்கிரப்பு மாத்திரமல்ல தமிழ் மக்கள் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது. இன பிரச்சனைக்கான பேச்சு என்பது தோல்வியில் முடிந்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. சிங்கள பௌத்த தீவிரவாதம் மிக பெரிய அளவில் கொடிகட்டி பறக்கின்றது. கோயில்கள் உடைக்கப்படுகின்றன, தேவாலயங்கள் உடைக்கப்படுகின்றன, மசூதிகள் உடைக்கப்படுகின்றன. இங்கு ஒரு மொழி ஒரு இனம் என்ற நிலவையை உருவாக்குறதுக்கான சூழல்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்க
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். கடந்த 5 வருடங்களில் ஏற்பட்டுள்ள இத்தகைய நிலைமைகள் குறித்து அரசு தரப்பின் கருத்துக்களை அறிவதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அடைந்த படுதோல்வியை அடித்து கட்சி பதவிகளிலிருந்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் பதவி விலகுவதாக வந்த செய்திகளை அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி மறுத்துள்ளார். இன்று ஸ்டாலின் வீட்டுக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் கூறப்படுவது குறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
கட்சி பதவிகளிலிருந்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ததாக வந்த தகவல் கடைந்தெடுத்த பொய் என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் 36 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக எல்லா தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ராஜினாமா செய்திருப்பதாக இன்று மதியம் சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாயின. இதையடுத்து சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள மு க ஸ்டாலினின் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் குவிய ஆரம்பித்தனர். அவர் ராஜினாமா செய்யக்கூடாது என முழக்கங்களையும் எழுப்பினர். அதேபோல கோபாலபுரத்தில் இருக்கும் திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்திற்கு முன்பாகவும் மு க ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் குவிந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் இன்று மாலையில் கோபாலபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் ராஜினாமா செய்ததாக வந்த தகவல் கடைந்தெடுத்த பொய் என்று தெரிவித்தார். கட்சியின் தோல்விக்கு ஊடகங்களும் ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டினார். மு க அழகிரியை தானும் கட்சியும் மறந்துவிட்டதாக தெரிவித்த கருணாநிதி கட்சியின் தோல்விக்கு மு க அழகிரியின் நீக்கம் காரணமல்ல என்றும் குறிப்பிட்டார். கட்சியின் தோல்விக்கான காரணங்களை திமுகவின் உயர்மன்ற குழு கூடி ஆராயும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு முன்னதாக மு க ஸ்டாலினின் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுகவின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக மு க ஸ்டாலின் தலைவரிடம் தெரிவித்தார். அதற்கு தலைவர் அப்படி ராஜினாமா செய்ய இது நேரமும் இல்லை, அதற்கு தேவையும் இல்லை என்று சொன்னதாக குறிப்பிட்டிருந்தார்.
பொருளாளர் பதவியினை ராஜினாமா செய்வதாக தலைவர் அவரிடத்திலே திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். தலைவர் அவர்கள், அப்படியெல்லாம் செய்வதற்கு இது ஏற்ற நேரமும் அல்ல, அது தேவையும் இல்லை. கழகத்திற்கு நிறைய நீ பணியாற்ற வேண்டி இருக்கிறது. ஒரு தோல்வியாலே கழகம் அழிந்துவிடக்கூடியதல்ல. இது ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்கக்கூடியது பல தோல்விகளை கண்டிருப்பது. எனவே ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய நீர், வருங்காலத்தில் இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற நீர், இத்தகைய முடிவு தேவையில்லை என்று ஒரு தலைவர் தொண்டனுக்கு அறிவுறுத்துவதை போலவும் தலைவர் அவர்கள் தளபதி இருந்தே தெரிவித்தார்கள்.
இதற்கிடையில் இன்று மாலையில் மு க ஸ்டாலினின் வீட்டின் முன்பு செய்தி சேகரிக்க சென்றிருந்த செய்தியாளர்களை அங்கிருந்த தொண்டர்கள் தாக்கினர். இதில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் கடுமையாக தாக்கப்பட்டார். இதனை படம் பிடிக்க முயன்ற ஹெட்லைன்ஸ் டுடே உள்ளிட்ட ஊடகங்களின் படப்பிடிப்பு கருவிகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனையடுத்து அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் அந்த இடத்தை விட்டு அகன்றனர். சிறிது நேரத்தில் பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். சென்னையில் உள்ள டைம்ஸ் நவ் அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெண்கள் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த முறை 60க்கும் அதிகமான பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகி உள்ளார்கள் என்று PRS ரிசர்ச் எனும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதை எப்படி பார்க்கலாம் என்று எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான வாசந்தி அவர்களிடம் கேட்டேன்.
இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது சாதாரணமா வந்து பெண்களுக்கு வந்து தேர்தலை நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வந்து அநேகமா கட்சிகளுக்கு ஏற்படுறதில்ல. ஏன்னாக்க இந்த தந்தை வழி சமுதாயத்துல ஒரு நினைப்பு வந்து வேரூன்றி போயிடுது. பெண்கள் வந்து அதிகமாக வெளியில வந்து சமூகத்தோட தொடர்பு, நேரடியான தொடர்பு ஆண்களை போல இல்லாதனால அவங்களுக்கு இயல்பாகவே வாக்கு வங்கி உருவாறதுக்கு போதிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது ஓரளவுக்கு உண்மைதான். அரசியலுக்கு வர்றதுக்கே தயங்கக்கூடிய பெண்கள் இருக்கும் போது ஆண் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்புகள்ல பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்கு எல்லா கட்சிகளுக்குமே. அப்படிப்பட்ட சூழல்ல இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான்.
தொடர்ச்சியாக இந்தியாவில் விவாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதுல எல்லாம் வந்து பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு. இந்த நாடாளுமன்றத்தில் 60க்கும் அதிகமான பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த எண்ணிக்கை வந்து இவங்க பேசுற அந்த கொள்கை ரீதியான விளக்கங்களை பார்க்கும்போது கம்மி தானே?
ஓரளவுக்கு வந்து எண்ணிக்கை கூடுதலா ஒரு பெண்களுக்கும் இருந்தாதான் ஒரு கூட்டமா வந்து அவங்களால தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முடியும். கணிசமான ஒரு எண்ணிக்கை இருக்கும்போது பெண்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய ஒரு களம் கிடைத்திருப்பதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதிலிருந்து அவர்கள் முன்னேறலாம்.
ஆனா எந்த கட்சியுமே இதுவரைக்கும் மகளிருக்கு 1/3 வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கூட ஒதுக்கிறதுக்கு முன் வருவது இல்லையா? அது வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் அல்லது பெரும்பாலான அரசியல் தலைமைகள் ஆண்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தானே காரணம்? ஏன்னா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஜெயலலிதா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் மாயாவதி, இவங்கெல்லாம் கட்சி தலைவர்களாக இருக்காங்க. அவங்க தலைமையேற்று இருக்கக்கூடிய அந்த கட்சியில் கூட வந்து 1/3 தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்து மகளிர் வழங்குற மாதிரி தெரியலையே.
ஜெயலலிதா, மாயாவதி, மம்தா அவங்களை போல இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப அபூர்வமான ஆளுமை கொண்ட பெண்கள். எப்பவுமே நம்ம அரசியல் வந்து ஆண் சார்ந்த அரசியல். இது நம்ம சமூகவியல் படியே வந்து ஆண்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆண் சார்ந்த சமூகத்துல ஆண்கள் தான் அதிகமாக வெளி உலகத்தோடைய தொடர்புடையவர்கள், அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள். பெண்கள் வந்து அப்படி சுபாவமாகவே அரசியலில் ஆர்வம் இல்லை நம்ம நாட்டுல. அதனால் அரசியலில் ஆர்வமே இல்லாத பெண்கள் எத்தனை பேரை வந்து அவர்களிலிருந்து பொறுக்குவார்கள்? கட்சியில் வந்து சேருவதே குறைவு தானே. அப்படி இருக்கும்போது அந்த இருக்கிற உறுப்பினர்களுள் ஓரளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் என்று கருதப்படுபவர்களே தான் இவர்கள் பொறுக்க முடியும். அப்படியும் ஒரு தயக்கம் இருக்கும், இவர்களுக்கு வாக்கு வங்கி உண்டா, ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா என்கிற ஒரு பயம் இருக்கும்.
சினிமால பிரபலமாக இருக்கிறவர்களோ அல்லது சின்ன தெருவில் பிரபலம்,
இதே காரணம் தான். வாக்கு எவரால் சேகரிக்க முடியும் என்கிற ஒரு தயக்கம் இவர்களுக்கு இருக்கிறது. அதாவது சினிமாவிலிருந்து வரும் கவர்ச்சி கன்னிகளுக்காவது அது அவர்களுடைய கவர்ச்சிக்காக வாக்குகள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர்களை விடுக்கிறார்கள். அதுதான் காரணம். வேறு ஏதாவது அரசியல் தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை. அந்த நபருக்கு வாக்கு சேகரிக்கும் தகுதி இருக்கிறதா, தேர்தலில் எவ்வளவு பேர் டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள், எல்லா எத்தனை ஆண்கள், அதெல்லாம் அவர் சாதாரணமாக அதிகமாக ஆண் வர்க்கம் கணக்கில் எடுத்துக் கொள்வதே இல்லை. ஒரு பெண் வந்து தோற்று போனால் அடுத்த முறை அவளுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை என்று வைத்து விடுவார். இந்த தடவை பெண்கள் ஜெயித்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வேறு சந்தர்ப்பத்தில் இவர்கள் ஜெயித்திருப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம்தான். இப்போது மோடி அலை ஜெயலலிதா அலை இரண்டிலுமா சேர்ந்து அந்த கட்சியில் நின்ற பெண்களுக்கு மிக சுலபமாக இந்த தடவை வெற்றி கிடைச்சிருக்கிறது. அதையும் பார்க்க வேண்டும். இந்த மோடி அலையிலேயே நிறைய பெண்கள் ஜெயித்து வந்து விட்டார்கள்.
வாசந்தி அவர்களின் பேட்டியுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.